गभीरे कासारे विशति मिजने घोर विपिने विशाले तैले च भ्रमति कुसुमार्थम जडमति समर्प्य एकं चेतः सरसिजम् उमानाथ भवते सुखेनावस्थातुं जन इह न जानाति किमहो। शिवानंद हरि 9வது ஸ்லோகம். பகவத்பாதல பண்ணின அநேக ஸ்தோத்திரங்கள், அதுல மனசுருகி பக்தி பிரவாகமா வெளியில வந்ததான சில கிரந்தங்கள், அதுல சிவானந்த லஹரி 1. இது ஆந்திர தேசத்தில் இருக்கக்கூடியதான காளஹஸ்தி க்ஷேத்திரத்தில் இது சொன்னதாக சொல்லிட்டு இருக்க. விசேஷமாக இங்க ஒரு ஸ்லோகத்தில் பிரமராம்பாளை பத்தி வருது, அதனால அந்த ஒரு க்ஷேத்திரமா இருக்கும்னு ஜனங்கள் ஊகிக்கிறார். அந்த பரமேஸ்வரனை நமக்கு பல கோணங்கள்ல அவருடைய அநேக லீலைகளை காட்டிட்டு இருக்க. முக்கியமாக பகவான நாம் பூஜை பண்ணணுங்கிற, பூஜை பண்றதுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பூஜைன்னா என்ன அர்த்தம் அப்படி என்ன அது தெரியாது. சாதாரணமாக மனுஷியாளுக்கு பூஜைன்னா ஏதோ பகவானுக்கு மேல புஷ்பத்தை போடுறதுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா பூஜைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும். பூஜையில நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு சொல்லானது நமஹாங்கிற ஒரு சொல். இந்த நமஹான்னு சொல்லி புஷ்பத்தை போடுறோம். இந்த நமஹான்னு ஏன் சொல்றோம், இந்த நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இந்த நமஹான்னு சொல்லிட்டு புஷ்பத்தை ஏன் போடுறோம், எல்லா தெய்வத்தைக்கும் ஏதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் தெய்வங்கள்ல ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் ஸ்ரீமாத்ரே நமஹ ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ அப்படின்னு நமஹான்னு தான் சொல்றோம். அதே போல பரமேஸ்வரன் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசாய தேவாய நமஹ கிருஷ்ணாய நமஹ வாசுதேவாய நமஹ இப்படிதான் சொல்றோம். இந்த நமஹாங்கிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் புஷ்பத்தை தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த சமர்ப்பணம் பண்றதுனால என்ன விசேஷம், அல்லது இந்த நமஹான்னு சொல்லி புஷ்பத்தை போடுறதுனால என்ன விசேஷம், இது வேதங்கள்ல இருக்க. நமஸ்தே ருத்ர மன்யவ உதோ தைஷவே நமஹ, ஆரம்பமே நமஹ, அந்த சென்டர்ஸ் கடைசிலையும் நமஹ, ஆரம்பத்திலே ஒரு தரம் நமஹ ஒரு தரம் கடைசியில அந்த சென்டென்ஸ் முடிப்பு நமஹாங்கிற நமஹா நமஹான்னு பல முறைகள் வரதுனால தான் இதுக்கு நம கம்முன்னு பேர். நம கம்னு சொல்றதுக்கு என்ன, நமஹாங்கிற பதம் பல முறைகள் வருது. அதே போல ஒரு இடத்துல சமக்கம்னு சொல்றோம், வாஜஸ்தனே பிரசவஸ்தன் இப்படி யாரு சா சான் வந்துட்டே இருக்கான், சான் வரத்தினால அதை சமக்கம்னு சொல்றோம், நமஹான் வந்ததுனால நமக்கு நமக்கம்னு சொல்றோம். இந்த ஸ்ரீருத்ரத்துல இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, வேதமே இதை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு நமக்கு நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம். இப்படி பகவான பூஜை பண்ணும் பொழுது பூஜான்னா என்ன அர்த்தம், பகவான சந்தோஷப்படுத்துக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடியதான செயலுக்கு பூஜான்னு அர்த்தம். பூஜான்னா என்ன அர்த்தம், பகவத் சந்தோஷத்துக்காக மனிதன் செய்யக்கூடியதான செயல். சரி, இப்படி இருக்கும் காலத்தில் இந்த பகவானுக்கு நமஹான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரியே சாதாரணமா நம்ம சொல்லும் பொழுது நமஸ்காரம்னு சொல்றோம், உத்தரம் இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது என்ன பண்ற நமஸ்காரம்ங்கிறோம். என்ன காரம்ங்கிற இலை என்னது, இது கொஞ்சம் தெரியணும். இலையா இன்னும் நார்த் இல்லைன்னா நமஸ்தே அப்படிங்கிறது. இந்த நமஸ்தேனா தேன்னா தங்களுக்குன்னு அர்த்தம், தங்களுக்கு நமஸ்காரம், இதான் நமஸ்தேங்கிறோம். இந்த காரம்னு ஒண்ணு சொல்றோமே அது பிரத்யம், அது அகாரம் உகாரம் ககாரம் மகாரம் அப்படின்னு ஒரு எழுதற்க பின்னாலையும் நம்ம சொல்ற மாதிரி காரமும் நமஹா காரம் அதான் நமஸ்காரம்னு ஆயிடுச்சு. இத நமஸ்காரத்துக்கு என்ன அர்த்தம், நமஹா என்று சொல்லக்கூடியதார் அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அந்த செயல்னு அர்த்தம். நமஸ்காரம்னா நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன செயல் உண்டோ அந்த செயலை சொல்லக்கூடியது நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இந்த நமஸ்காரத்துல நமஹான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த நமஹாக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ஒரு பதம் இல்ல, ரெண்டு பதங்களா வச்சுப்போம். ந மகா, நான் ஒண்ணு மகான் ஒண்ணு. மகா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எங்களது ந இல்லை, எனதில்லை, மமனா எனதில்லை அப்படின்னா நாம் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ பூஜைன்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு கொடுக்கணும். பகவானுக்கு எதை கொடுக்கிறேன்? நம்மகிட்ட இருக்கிறது கொடுக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கும் பொழுது, நம்ம கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா, திரும்பி வாங்குறா போல கொடுக்கக்கூடாது. கொடுக்கிறோம், அது திருப்பி எனதுன்னு வச்சுக்கூடாது. வண்ணம் அடுத்து துணி போடுறேன், அது என்ன ஐடியால போடுறேன்? திருப்பி அவன் கொண்டு வந்து கொடுப்பான் தானே போடுறேன். வண்ணனுக்கு கொடுக்குறேன், துணியை கொடுக்குறேன், கொடுத்தா அது என்ன திருப்பி நமக்கு வரணும்னு கொடுக்குறேன். அதே மாதிரி சில பதார்த்தங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது தானம் கொடுக்கிறோம். தானம் கொடுக்கும் பொழுது நாம் அதை திருப்பி வேணும்னு கேட்கிறீடா? திருப்பி வேணும் நினைச்சோம்னா அது தானம் இல்லை. அவளுக்கு கொடுக்கிறோம், அந்த பொருள் மறுபடியும் எனக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன, பொருளை கொடுக்கறதோட அதனுடைய ஓனர்ஷிப் ரைட்டையும் கொடுத்துறேன் நீங்க. அதனால்தான் தானம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை சொல்லிவிட்டு நமமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நமமான்னு சொல்றதுனால என்னாச்சு, அதனுடைய ரைட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நமமானு சொல்றதுதான் நமஹான் அர்த்தம். இந்த மமான்னு சொல்றோம் பார்த்தல, அஸ்மபியம் நஹா, அதே போல மமா மஹா அப்படின்னு. நான் எதை தருகிறேனோ அது உண்மையில உங்களுக்கு சேர்ந்தது. நாம எதை கொடுக்கணும் பகவானுக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவர் தயார் பண்ணினது. ஏதாவது ஒண்ணு புதுசா நீங்க பண்ணினது ஏதாவது இருக்கா உலகத்துல? கிடையாது. சர்வமும் அவர் தான் பண்ணினார். எதை நீங்க அனுபவிக்கிறீடோ எல்லாம் அவருடைய பிச்சை. ஏன், ஐந்து பூதங்கள் இருக்க, இந்த ஐந்து பூதங்களும் அவர் தயார் பண்ணி கொடுத்தார். பூமியில நீங்க இருக்க, பூமியை அவர் தயார் பண்ணி கொடுத்திருக்க. அந்த பூமியிலிருந்து வரக்கூடியதான எல்லா பொருளும் அவர்கிட்ட தான் உண்டுது. நீங்க உட்கொள்ளக்கூடியதான என்னென்ன பதார்த்தங்கள் உண்டோ எல்லாம் அவர் தயார் பண்ணி கொடுத்தது. அரிசியோ காய்கறியோ காய்களோ பழமோ கீரையோ ஜலமோ இத்தனையும் அவர் தான் தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏதாவது நீங்க சொந்தமா பண்ணிடும் ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த சரீரம் இருக்க நமக்கு, இதுவும் அவர் தான் கொடுத்தார். இந்த சரீரத்தினால இவைகள்லாம் உட்கொள்றேன், உட்கொண்ட பிறகு அது ஜீர்ணம் பண்றதும் அவர் தான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரித பிராணாபான சமாயுக்தா பசாமி அன்னம் சதுர்விதம். இத்தனையும் உங்களுக்கு. அப்புறம் காத்த அவர் கொடுத்திருக்காரு, ஆகாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு, இடவழியை உங்களுக்கு கொடுத்திருக்கார். இத்தனையும் அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கார். நீங்க இந்த உலகத்துல எதை கொடுக்க போறீள் அவருக்கு? அவரது இல்லாதது அவருக்கு கொடுக்கணும். அவரதே அவருக்கு கொடுத்தா அது என்ன இருக்காது. அவரது இல்லாத அவருக்கு கொடுக்கணும். அது பார்த்தேன்னா அந்த பகவானுக்கு பகவானால சிருஷ்டிக்கப்படாத பொருளார்ந்து உலகத்தில் ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லா பதார்த்தமும் எதற்கு அடிமையாக இருக்குன்னு பார்ப்போம். உலகத்துல நாம் எல்லா பொருளையும் நாம் அனுபவிக்கிறோம். இது அனுபவிக்கிற பொருள்கள் எதற்காக அனுபவிக்கிறேன், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதுக்காக. எது எனக்கு பிடிக்கிறதோ அது வாங்கி வச்சுக்கிறேன், எது எனக்கு பிடிக்கலையே அது தொடவே இல்லை. கடைக்கு போறேள், என்னென்னமோ வாங்குறேள், மணிக்கணக்காக சுத்துறேள், ஏதோ ஒரு நாலஞ்சு பொருளை வாங்குறேள். அந்த பொருள் எனக்கு வேணும், இதனால எனக்கு நன்மை ஏற்படும், இதனால நான் சந்தோஷத்தை அடைவேன் அப்படின்னு எது கருதுகிறீர்களோ அப்பொருளைத்தானே வாங்குறேன். கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்குறீங்களா? இல்ல. யாருக்கு எது பிடிக்கிறதோ, யாருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அப்பொருளைத்தான் அவ வாங்குறான். அப்ப என்ன, பொருளை வாங்கணுமையானால் அந்த பொருளானது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த பொருளானது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால தான் நான் வாங்கினேன். ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எதுக்கு, ஆத்மாதீனம், மனிதனுக்கு அதீனமா இருக்கு. அவன் விரும்புகிறான், ஆகையால் அவன் அதை நாடுகிறான். அந்த அவன் எதை சொல்லிட்டு இருக்கோம், அது என்னது, அகங்காரம். நமக்குள்ள இருக்கிற ஈகோன்னு சொல்றோம் இல்லையோ, அது இது எனக்கு வேணும். அது சின்ன குழந்தைகள் பளிச்சுன்னு சொல்லிவிடுறான், என்னது எனக்கு வேணும், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த எனதுன்னு சொல்றேன் பார்த்தா அது அகங்காரம். இந்த அகங்காரம் நம்மகிட்ட இருக்கிற பரியந்தம் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் உண்டாகும். இந்த அகங்காரம் நம்மளை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கலாம், நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த அகங்காரத்தை எப்படி அனுப்புறது அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த அகங்காரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு கொடுக்கறோம். அந்த அகங்காரத்தை கொடுக்கறதுக்குத்தான் பூஜான்னு பேர். நீங்க பூஜைன்னு என்ன அர்த்தம், பகவானுக்கு நம் மனசை செலுத்துவது, மனசு மட்டுமல்ல அகங்காரத்தை செலுத்துவது. எல்லாத்த விட நீங்க இந்த அகங்காரத்தை கொடுக்கறதா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம் இருக்க, சரணாகதின்னு. நம்ம சரணாகதின்னு என்ன சொல்றோம், பகவானுக்கு கொடுக்கறது, சந்தோஷமா கொடுக்கறது இல்ல. சுரு ஹிம்சாயாம் தாது, நம்மளை நம்ம வாட்டின்னு கொடுக்கிறோம். ஏன்னா மீதி எல்லாத்தையும் கொடுத்துடலாம், காசை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், நமக்கு இஷ்டமான பதார்த்தங்களை எல்லாத்தையும் கொடுக்கலாம், அகங்காரத்தை மட்டும் கொடுக்க முடியாது. அகங்காரத்தை நம்ம கொடுக்கணும்னு சொன்னா இனிமேல நான் உமக்கு இண்டிபெண்டன்ஸ் நான் கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு தாசனா இருக்கேன், தாங்கள் சொன்னதான ஒரு செயலை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படிங்கறதா அகங்காரத்தை கொடுக்கறேன். அதனால பகவான் என்ன சொல்றார், அரவிந்தர் சொல்லும் பொழுது, ஐ வில் பி எ பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இனிமேல நீங்கள் என்னை எப்படி உபயோகப்படுத்திக் கொண்டாலும் அப்படி நான் செய்வேன். அதனால எனக்கு இந்த தனிதான ஒரு கருத்து இல்லை அப்படின்னு பகவானுக்கு தாசமாகக்கூடியதான ஒரு தாஸ்யம் இருக்க, இதுதான் சரணாகதி. அந்த சரணாகதிய ஆறு விதமாக சொல்லியிருக்க. சரணாகதி தத்துவம் அது ரொம்ப விசேஷம். அந்த ஷட்விதா சரணாகதின்னு சொல்றார். ஆறு விதமாக சரணாகதி இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்க. அனுகூல்யஸ்ய சம்பத்தி, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதி இதி விஸ்வாசா, கோத்ருத்வ வரணம் ததா, இப்படி அந்த சரணாகதிகள பல பல பேதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஷட்விதா சரணாகதின்னு சொல்லியிருக்க. இந்த சரணாகதின்னு என்ன, நம்ம நாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொள்றது. இந்த அர்ப்பணம் பண்ணி கொள்றதா நம்ம என்ன பண்றோம், நமஸ்காரம்னு கீழே விழுந்து சேவிக்கிறோம், அஷ்டாங்க நமஸ்காரம். இந்த அஷ்டாங்கங்கள்ல முதல்ல என்ன தெரியுமோ, நான் தலை. ஆனா தலை அவ பாதத்துல வச்சுட்டு நமஸ்காரம் பண்றோம், பகவானுக்காவது சரி பெரியவர்களுக்காவது என்ன, தலைய கீழே வச்சு நமஸ்காரம் பண்றோம். அப்புறம் ரெண்டு புஜங்கள், ரெண்டு கைகள், ரெண்டு முட்டிகள், பாதங்கள், இவைகள்லாம் வரும். இவைகள்லாம் பூமியில தொடரா போல நமஸ்காரம் பண்ணும். ஏன், ரெண்டு கைகள் தானே கர்மாவை பண்றது, நான் பண்ணக்கூடியதான செயலெல்லாம் உமக்காக, நான் நடக்கக்கூடியதான எல்லா நடையும் சஞ்சார பதையோ பிரதக்ஷிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிர எத்யத் கர்ம கரோமி தத்தத அகிலம் சம்போத வாராதனம் அப்படின்னு நாம் என்னென்ன பண்ணுகிறோமோ எல்லாம் உமக்கு சேர்ந்தது, அதான் ஜபோ ஜல்ப சில்ப அப்படின்னு சௌந்தர்யலஹரியும் இதே தத்துவத்தை தான் சொல்ற. அப்படி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சுன்ற எதை நான் விட முடியாதோ அதை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுன்னா அகங்காரத்தை கொடுக்கற. சோ இப்ப ஒன்ஸ் நீங்க சரணாகதி பண்ணீங்கன்னா அகம் இல்லை, அதனால்தான் அந்த அகத்தை விட்டுவிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் சொல்றா நான் 100 நமஸ்காரம் பண்ணினேன் பகவானுக்கு, மறுபடியும் நான் பண்ணினேங்கள், நான் விடல உங்களை. அந்த நானை விடுறதுக்கு தான் சரணாகத்தின் பேர். நானுங்கிறது மறக்கணும், நான் உங்களுக்கு தாசன், இனிமேல நானுங்கிறது இல்லை அப்படின்னு அகம்மமாபிமான வர்ஜனம் இருக்க இதுதான். இது வேதாந்தத்துல ரொம்ப உசத்தியான ஒரு தத்துவம்னு சொல்றது. இப்படிப்பட்டதான அகங்காரத்தை நாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம், அதுதான் நமஸ்காரம். எனது அகங்காரம் எனதில்லை, இந்த ஜீவன் ஜீவத்வம் எனதில்லை, இந்த ஜீவத்வத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான தத்துவத்துக்கு சரணாகதின்னு பேரு நமஹான்னு பேர். இப்ப இந்த நமஹான அந்த அகங்காரம் மனசு நம்ம இருக்க இந்த மனசை பகவானுக்கு கொடுக்கணும். இந்த மனசு எப்படி இருந்தா கொடுக்கணும் பகவானுக்கு? அது வெண்ணெய் மாதிரி இருக்கணும், புஷ்பம் மாதிரி இருக்கணும். புஷ்பம் தொட்டா எவ்வளவு மிருதுவா இருக்கு, கல்லாட்டம் இல்ல மிருதுவா இருக்கு. அந்த மிருதுவா இருக்கக்கூடியதான மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். ஆகையால் மிருதுவா இருக்கக்கூடியதான மனசை அர்ப்பணம் பண்ணுவதற்கு அந்த மிருதுவான ஒரு இதுக்கு சங்கேதம் என்ன? எது மிருதுவா இருக்கு நமக்கு? புஷ்பம். ஆகையால் தான் புஷ்பத்தை எடுத்துக்கிறேன். அந்த மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்ல வாசனைகள் இருக்கு. அந்த வாசனை இருக்குங்கிறது வாசனையோட இருக்கக்கூடியதான புஷ்பத்தை போடுறேன். புஷ்பத்திலேயே வாசனை புஷ்பமா போடுறல, எதுக்கு? என் மனசுல நல்ல வாசனை இருக்கு, நல்ல எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. சோ விவகாரம் என்ன? மிருதுவா இருக்கிறதுனால புஷ்பத்தை போடுறேன். அது வாசனையோட புஷ்பத்தை போடுறதுக்கு காரணம் என் மனசுல நல்ல புஷ்பம் இருக்கு. அப்புறம் இந்த புஷ்பம் உள்ள இருக்க பார்த்தடா, அது எப்பொழுதும் ஈரமா தான் இருக்கும். காஞ்சி போயிடுத்துனா அது புஷ்பம் இல்ல, அதுக்கு நிர்மால்யம்னு பேர். காஞ்சி போயிடுத்துனா புஷ்பம் எப்படி? அது ஈரப்பதத்தோட நன்னா இருக்கணும். அதே மாதிரியே என்னுடைய மனசுலயும் பக்தி இருக்கு, அந்த பக்தி இருக்கிறதுனாலதான் ஈரமா இருக்கு. அது இந்த மூணும் இருக்கிறதுனால நாம என்ன பண்றேன், அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு என் இதயத்து வரைக்கும் கொண்டு வந்து இதயத்துக்கு சங்கேதமாக பகவானுக்கு போட்டுருக்கேன். நமஸ்காரம் பண்ணும் புஷ்பத்தை ஏன் போடணும்? சரி, நமஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? எனதில்லை, என் மனது, என் அகங்காரம், என்னுடைய ஜீவத்வம் எனதில்லை என்று காட்டுவதற்காக புஷ்பத்தை இதயத்துக்கு கொண்டு வந்து இதயத்தை அர்ப்பணம் பண்ணும் மாதிரி. வசுதாக இதயத்தை அர்ப்பணம் பண்ண முடியல உங்களால, உங்க மனசை நீங்க அர்ப்பணம் பண்ண முடியல, ஆனா மனசை தான் அர்ப்பணம் பண்ணணும். என்ன மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் தான் நீங்க புதுசாக வரவழைத்து கொண்டது, மனசை பகவான் கொடுத்தார். அந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் நீங்க வரவழைச்சிருந்தேன், அந்த எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்களா பார்த்து பகவானுக்கு கொடுக்கிறேன். சோ விவகாரம் என்ன? அப்படிப்பட்டதான மனசை நீங்க கொடுக்கறதுக்காக பகவானுக்கு பண்ணக்கூடியதான ஒரு செயல், அந்த செயலுக்கு பூஜான்னு பேர். இப்ப இந்த பூஜை பண்ணக்கூடியதான இந்த மனசை நாம் எதை அர்ப்பணம் பண்ணமோ அந்த மனசானது அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது புஷ்பம் மாதிரி தட்டிலேயே இருந்ததுன்னு வச்சுங்களேன், எடுத்து பகவான் கொடுத்துடலாம். சுலபம், புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தை என்ன பண்ற தட்டில வச்சுருக்கு, அது எப்படி பத்திரமாக இதை இதை கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேள் பகவானுக்கு, நல்லா தான் இருக்கு. அலங்காரம் பண்ணா பாக்கிறதுக்கு இனிமையா இருக்கு, சேத்துலார சுங்காரமும் பகவானுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சா பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க மனசு அப்படி நிக்க வச்சு போட முடியுமா? போக நிக்க மாட்டேங்கிறது மனசு. அந்த மனசு ஜடமாக இருந்த போதிலும் அந்த ஜடமானது என்னாச்சு? இந்த சைத்தன்யமான ஆத்ம சம்பந்தம் ஏற்பட்டு போயிடுத்து. ஃபேன் வருமான தான் இருக்கு, அதுக்குள்ள கரண்ட் போச்சுன்னா என்னாச்சு? சுத்தி கொண்டே இருக்கு, சுத்தி கொண்டே இருக்கிற ஃபேனை தொட முடியுமா நீங்க? அப்ப என்ன, அது வெறுமனா இருந்தா அதை கையால தொட்டுடலாம், அது வேகமா சுத்தி கொண்டே இருக்குன்னு அது இனிமேல தொட முடியாது. அப்ப என்ன ஆகும், அந்த கரண்ட் சம்பந்தம் அதை நீக்கி விட்டேலையானால் அது சுத்தறது நிறுத்தினேலையானால் அதுக்கப்புறம் அது தொடலாம், அதுக்கப்புறம் அது எடுத்து போடலாம். ஆனா இங்க என்ன சார் ப்ராப்ளம்னர், மனசும் இருக்கிறது உங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னர், அதோட சைதன்ய சம்பந்தத்தையும் உங்களால பிரிக்க முடியல. இப்ப இந்த மனசை என்ன பண்றது, எப்படி அர்ப்பணம் பண்றது, இதுதான் நிஜமாக வந்ததான ஒரு ப்ராப்ளம். இந்த மனசு அது ஜடமாக இருந்த போதிலும் சைதன்ய சம்பந்தம் இருக்கிறதுனால அது அலைஞ்சுட்டே இருக்கு, ஓரிடத்துல இல்ல பல இடத்துல அலையிறது. அலையிறது மட்டும் இல்ல, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு அலையிறது. எங்கெங்க அலையிறது அப்படிங்கறது நமக்கு ஒரு சில திருஷ்டாந்தங்கள் சொல்றார். சில இடங்கள் கபீரே காசாரே விசதி விஜனே கோரவிபினே விசாலே சைலே சப்ரபதி குசுமார்த்தம் ஜடமதிஹி. இந்த ஜடமதிஹி ஜடமான இந்த மனசு, அது ஜடமாக இருந்த போதிலும் அது சுத்தறது சார்ந்த ஜடமானது சுத்துமா, சேதன சம்பந்தம் இருந்தால் சுத்தம், வெறும் ஃபேன் சுத்தாது, கரண்ட் அதோட சம்பந்தப்பட்டா சுத்தது. அதே போல இந்த சேதன சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த ஜடமான மனசு, மண்டுவா இருக்கக்கூடியதான மனசு எங்கெங்கயோ சுத்தது. எதற்காக சுத்தறதுன்னு நல்ல புஷ்பம் வேணும் அதுக்கு. எங்க சுத்தறதுன்னு கபீரே காசாரே ஆழமாக இருக்கக்கூடியதான மடுவில் சுத்தின் இருக்கு. என்ன சில பெரிய பெரிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளங்களுக்குள்ள என்ன இருக்கு, தாமரை மாதிரி புஷ்பங்கள் இருக்க, அது மாதிரி அங்க இருக்குன்னு நினைச்சு அங்கே போறது. ஆனா அதுக்கு ஒண்ணும் கிடைக்கல சார், அந்த மனசுக்கு புஷ்பம் கிடைக்கல. கபீரே காசாரே ரொம்ப ஆழமான மடுவில் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் விசதி விஜனே கோர விபினே ஜனன மாட்டமே இல்லாதான காட்டெல்லாம் சுத்திண்டு. காட்டுல எங்க புஷ்பம் இருக்குன்னு தெரியுமா, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அந்த காடெல்லாம் சுத்தறது, நம்ம மனசு எங்கெங்க சுத்தறதுன்னு பாருங்க. இப்ப எல்லாம் வீடு வாங்குறேன்னு ஆரம்பிச்ச, மெட்ராஸ்ல வீடு வாங்க முடியாது சிட்டியில, எங்க இருந்ததுன்னா இவன் பாட்டுக்கு போறான் சார், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அது காடா தான் இருக்குங்கிறான். என்னென்ன வேணுமோ காட்டுக்கு லட்சணங்கள் இருக்கான், பாம்பு தேளு பல்லி அல்ல எல்லாம் அங்கே அங்கே வாங்கினா ஒரு 10 வருஷம் அனுப்புறம் டெவலப் ஆகுங்கிறான். 10 வருஷம் அனுப்புறம் என்ன ஆறதோ தெரியல, போயிட்டு இருக்கோமோ இல்லையா. நம்ம எங்க சுத்தின் இருக்க நம்ம மனசை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆச்சாரியா ஏதோ அப்ப சொன்னார்னு இல்ல, நம்ம இப்பவோ எங்க சுத்தின் இருக்கோம், இங்கெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, நம்ம இங்க இருக்க முடியாது, என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு எங்கேயோ ஓட்டிட்டு இருக்க சார். அங்க ஓடிண்டு அங்க இருக்கான், அதுக்கப்புறம் என்ன செய்யல, அங்க இருந்து இதை நினைக்கிறான், இங்க இருக்கிறவாள்லாம் என்ன ஆனந்தமா இருக்கா, என்ன இருக்க எல்லா வசதியும் இருக்கு நினைக்கிறான். அப்ப இங்க இருக்க வேண்டியதானே, இல்ல அங்கேதான் காத்தோட்டம் இருக்கு, அங்கேதான் இருக்கலாம், அங்கே ஓடுறான். சோ ஆச்சாரியால் ஏதோ ஒரு நாளைக்கு அங்க காட்டல சுத்துறான்னு இன்னைக்கே நம்ம அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். கபீரே காசாரே விசதி விஜனே கோர விபினே விஜனே ஜனசஞ்சாரம் இல்லாதான கோரமான ஒரு காட்டல சுத்தி கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் விசாலே சைலேசா விஸ்தாரமான மரங்கள் இடத்துல போயிட்டு இருக்கேன், மலைகள்ல மலைகள் மலையுடைய குகைகள் அங்கேயும் இங்கேயும் எங்கே இடம் இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும், மற்றவர்கள் இல்லாத இடத்துல நாம் இருக்கணும், என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். விசாலே சைலே சப்ரமதி எதக்கா குசுமார்த்தம் ஜடமதி, அந்த பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கா புஷ்பங்கள் இங்க இருக்கோ அங்க இருக்கோ, நாம் எதை நாடலாமோ எப்படி வசதியா இருக்கோமோ அப்படின்னு நினைக்கிட்டு ஊரெல்லாம் க்ஷேமத்துக்காக நன்மைக்காக குசுமம்னு புஷ்பம், அந்த புஷ்பம் சுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான் சம்ஸ்கிருதத்துல, குசுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான். ஆகையால் இந்த புஷ்பம் மலரக்கூடியதான பதார்த்தம், அதனால்தான் அதுக்கு சுமம்னு பேர். அது மலர்றது நம்ம மனசையும் மலர வைக்கிறது. அந்த புஷ்பத்தை பார்த்தா மனசு ஒரு சந்தோஷத்தை அடையிறது அல்லவா, அப்படிப்பட்டதான அந்த மன சந்தோஷத்துக்காக ஒரு ஆனந்தத்துக்காக சுத்தரான் சார், எங்கெங்கயோ சுத்தரான், ஆழமான மடுகள்ல சுத்தின் இருக்கான், காட்டுக்கு போறான் அங்கே சுத்தின் இருக்கான், விசாலமான ஒரு சைலங்கள் மலைகளுக்கு போறான், இங்கே இங்கேயும் பிரமதியினர் பிரமதி சுத்தி கொண்டே இருக்கா, இங்கே போறான் அங்கே போறான் அங்கே இருக்கா இங்கே இருக்கா தேடிக்கொண்டே இருக்கான், அலைஞ்சுண்டே இருக்கான் இவன் வாழ்நாள் முழுக்க. ஆனா இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீல, ஆனா இந்த கஷ்டப்படுறதுக்கு சுலபமாக அத்தனை சுகத்தையும் அனுபவிக்கலாமேங்கிறார் ஆச்சாரியன். எப்படி சமர்ப்பிய ஏகம் சேத சரசிஜம், சமர்ப்பிய ஏகம் ஏகச்சேத சரசிஜம், ஒரே ஒரு புஷ்பத்தை கொடுத்தா போறோம், அந்த புஷ்பத்துக்காக நீங்க அலைய வேண்டாம், உங்ககிட்டே இருக்கு. எதுக்காக புஷ்பத்துக்காக இங்கேயும் அங்கேயும் உலையிற? நானும் பார்த்துட்டு இருக்கேன், காலம்பர எழுந்ததுமே வாக்கிங்க்கு போறேன்னு கையில தடிக்கம் போச்சுண்டு ஒரு கிழிஞ்ச பைய வச்சுட்டு ஓடுறான், எங்கெங்க யாரார் ஆத்துல புஷ்பம் இருக்கோ அதை தேடிட்டு. இப்படி புஷ்பத்தை கொண்டு வந்து போடணும்னு பகவான் கேட்டாரா? அவ எழுந்துக்கிறதுக்குள்ள அவ ஆத்துல இருக்கிற புஷ்பத்தை தான் எடுத்துட்டு வந்துடணும் இப்படி நினைக்கிறேன். இது அவ பக்தியோட தான் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணும் தப்பான்னு சொல்லல, பகவானுக்காகத்தான் புஷ்பத்தை எடுத்துக்கிறான், அவ ஆத்துக்காரி தலையில வச்சுக்கணும்னு போடல, பகவானுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது நன்னா இருக்கான்னு பார்த்தேன்னா மனசுக்கு ஒரு மாதிரித்தான் இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்றது, கடையில வாங்கி புஷ்பத்தை போடுறது அவ்வளவு நன்னா இல்ல, நாமே புஷ்பத்தை அபச்சயனம் பண்ணி அபச்சயம் பண்ணி நாமே போடணும் அப்படின்னு சொல்றது, அதுவும் நன்னா தான் இருக்கு. ஆனா பகவானுக்கா நாமே கொடிகளையும் மரங்களையும் வளர்த்து அதுல இருந்து புஷ்பத்தை அபச்சயம் பண்ணி அதை கொடுக்கணும். கிராமாந்தரத்துல என்ன பண்ணுமா, ஒவ்வொரு கோவில்லையும் நந்தவனம்னு இருக்கும், அந்த கோவிலுக்கே சேர்ந்தது அது. சாயங்காலம் ஸ்திரீகள்லாம் போய் அதுக்கு ஜலத்தை விடுவான், அதுக்கப்புறம் காலம்பர விழுந்து அந்த புட்பத்தை அபச்சயம் பண்ணி அங்கேயே பகவானுக்கு கட்டி பகவானுக்கு கொடுத்து விட்டு வருவான். சோ அக்ரஹாரம்னு இருந்தது, அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் கோவில போய் பெருக்கி புட்பங்கள் எல்லாம் கட்டி பகவானுக்கு கொடுத்து விட்டு அப்படி வருவான். அந்த புட்பாபச்சயம்ங்கிறது இந்த அஞ்சு பாஞ்சராத்திர தந்திரத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஐந்து செயல்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு செயல். பகவானுக்கு சேவை பண்றதுன்னா இப்படி சேவை பண்ணணும். ஆனா நம்ம டவுன்ல பகவானுக்கு கோவிலுக்கு நந்தவனம் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நான் சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மத்துல இருக்கிற பகவானுக்கு ஊர்ல இருக்கிற புஷ்பத்தை வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா ஆச்சாரியா சொல்ற, ஏனப்பா இப்படி அலையறை வேண்டாமே, ஒரே ஒரு புஷ்பம் போறோம் பகவானுக்கு, அந்த புஷ்பமும் உம்மகிட்டயே இருக்கு, உம்மகிட்ட இல்லாத போனா தானே நீங்க இங்கேயும் அங்கேயும் அலையணும், உம்மகிட்டயே இருக்கே இந்த புஷ்பம். இருக்கிற புஷ்பம் சாதாரண புஷ்பம் இல்ல, ரொம்ப உயர்ந்ததான ஒரு புஷ்பம், நல்ல வாசனையோட இருக்கிற புஷ்பம், அந்த ஒரு புஷ்பத்தை போடுங்களேன். சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், சேதசரசிஜம் மனது எனக்கூடியதான தாமரையை. இந்த மன தாமரை இருக்கு பார்த்தேடா, அதென்ன மனசுங்கிறது, அது ஒரு தாமரையா ஏன் சொல்லிட்டு இருக்க, வேதங்கள் சொல்றது நமக்குள்ள கழுத்துக்கு கீழே நாலு அங்குலத்துக்குள்ள ஒரு தாமரை, அப்படி இந்த இதய தாமரையானது அப்படியே தொங்கிட்டு இருக்கான். நீஹார சுகவத்தன்வி பீதாபா ஸ்வத்யனூபமா அப்படிங்கெல்லாம் சொல்றது. அந்த தாமரையானது இருக்கு பார்த்தேடா, அது என்ன ஆறுது, நீங்க பகவான பூஜை பண்ணனாலும் தியானம் பண்ண தொடங்கினதுமே அது அப்படியே மலர்றதம், அந்த மலர்ந்த ஒரு தாமரை, பக்தியோடு இருக்கிற தாமரை, அதை ஒண்ணு சமர்ப்பணம் பண்ணினாலே போறோமேப்பா, ஏனப்பா இப்படி புட்பங்களுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைகிறது வேண்டியதில்லையே. சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், பல புட்பங்கள் பலது இத்தனை கொடுத்தாலும் இந்த ஒரு புட்பம் கொடுத்தாதான் பூர்த்தியாரு, பூஜை பூர்த்தியாருது எப்பொழுது உங்க இதயத்தை பகவானுக்கு கொடுத்தார். அது கொடுக்காமல் வண்டி வண்டியா புஷ்பத்தை போட்டாலும் பிரயோஜனம் இல்லை பகவானுக்கு, ஏன்னா அவர் தயார் பண்ணினதுன்னா அது இதெல்லாம் அவருக்கு சேர்ந்ததுன்னா அந்த புஷ்பத்துல வாசனையாகவும் பகவானா தான் இருக்கார். சோ பகவானே புஷ்பம், பகவானே அதனுடைய வாசனை, பகவான்லயே உம்ம கையை, பகவான்லயே நீ சொல்லக்கூடியதான மந்திரம் எல்லாம் அவர் தான். அப்ப அவருக்கு எப்படி திருப்தி வரும், உங்க பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து உமக்கே கொடுத்தா உங்களுக்கு திருப்தி வருமா? அப்ப என்ன திருப்தி, நான் நம்ம பூஜை பண்றேன்னு ஒரு அகங்காரத்தை தவிர வேற என்ன இருக்கு நம்ம பண்றதை? கொஞ்சம் யோசனை பண்ணா, நம்ம எதை கொடுக்கணும், மனசுல இருக்கக்கூடியதான மனசை கொடுக்கணும், பக்தியோட ரொம்பின மனசை கொடுக்கணும். அதனாலதான் சொல்ற சேத சரசிஜம், இது ஒண்ணு கொடுத்தா போருமாப்பா, இது எல்லாம் வேண்டியதே இல்லை, அதனால இத சமர்ப்பணம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க, சமர்ப்பணம் பண்ணுங்க. அர்ப்பணம் தருவது, சமர்ப்பணம் இனிமேல் எனதே இல்லேன்னு சொல்லி தருவது. அக்னையே இதன் நமமா, வாயவே இதன் நமம், மறுபடியும் நான் கேட்டுக்க மாட்டேன், இது உமக்கு சேர்ந்தது, நாளைக்கு என்ன பண்ண போற பூஜைக்குங்கிறல, அதெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு உத்வாசனம் பண்றோம் நான் சுவாமியோட சேர்ந்து. யஜ்ஞேன யஜ்ஞமய சந்திர தேவா என்ன விவகாரம்னு நீங்க சமர்ப்பணம் பண்ணினாலும் மனச சமர்ப்பணம் பண்றேன், மறுபடியும் அது ஓடி வந்துடுறது. என்ன பண்றது? அதுதான் சொல்ற சனை சனை உபரமே புத்தியா திருதி கிரகீதையா அபியாச யோகாத். அபியாசத்தால் மறுபடியும் மறுபடியும் கொடுக்கும். அதனால ஒரு புட்பத்தை நீங்க கொடுத்தா போருமே. சமர்ப்பிய ஏகம் சேத சரசிஜம் மனசு எனக்கூடியதான தாமரையை, அந்த தாமரைக்கே சரசிஜம்னு போட்டார். பக்தி எனக்கூடியதான மடுவில் முளைத்ததான தாமரை. சரசு ஒரு குளம், அந்த குளத்துல முளைச்சது சரசிஜம். நம்ம இதயம் எனக்கூடியதான ஒரு பாத்திரத்துல ஒரு பூமியில இருக்கக்கூடியதான பக்திங்கிற குளத்துல முளைத்ததான அந்த தாமரை, பக்தி பூரிதமான ஒரு தாமரை. அதை உண்ண கொடுங்க. சுபுமா உமானாத பவதே. இது என்ன உமானாத? ஏன் அவர் உமானாதான்னு கேட்டார்? சம்போதனம் பண்ற ஏ பரமசிவான்னு சொல்லப்படாதவா, நடராஜான்னு சொல்லப்படாதவா, ஏன் உமானாதாங்கிறாள்? அப்படியா? அந்த அம்பாளும் தன்னைத்தான் அர்ப்பணம் பண்ணின, அதனால்தான் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்க. அந்த உமாநாதா அம்பாளுக்கு நாதனா இருக்கேல, அந்த அம்பாளுக்கு ஒரு புஷ்பம் போட்டாலே சந்தோஷப்படுவாளாம். அதே மாதிரி அம்பாளே ஒரு புஷ்பத்தை போட்டு உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி க்ஷேமத்தை அடைஞ்ச, உங்களையே அடைஞ்ச. ஆகையால் உமாநாத பவதே சுகேன அவஸ்தாதும் ஜனஇஹ. அது ஒன்னே ஒன்ன கொடுத்து விட்டு இங்கே இங்கே அலைய வேண்டியது இல்லையே. சுகேன அவஸ்தாதும் சுகமாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கலாம். பகவானுக்கு உங்க மனசுங்கிற ஒரு புஷ்பத்தை கொடுத்துட்டேயானால், சமர்ப்பணம் பண்ணிவிட்டேயானால், இனிமேல் நீங்க ஆனந்தமா இருக்கலாம். அதனால என்ன ஆச்சுன்னு, நமக்கு ஆனந்தமா இல்லாததுக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்ணுங்க. நம் மனசை பகவானுக்கு கொடுத்தால் நீங்க ஆனந்தமா இருக்கலாம். இப்ப நம்ம மனசை நம்ம இட்ட வச்சுட்டு இருக்கோம், அதை கொடுக்க தயாரா இல்ல. நான் அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், நமஸ்காரம் பண்ண பண்றேன் சரீரத்தினால, ஆனா அகங்காரத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்க. அதோட மட்டும் இல்ல, எங்காத்துல தங்கத்திலேயே ஸ்ரீசக்கரம் இருக்கு சார். அது நூறு சவரம் தங்கம் பெரியவா பண்ணி வச்சிருக்கார். எங்காத்துல நான் அதை பூஜை பண்றேன், இப்ப என்ன பிரயோஜனம்? பகவானுக்கு நான் ஒரு துளசியை சமர்ப்பணம் பண்ணினா போறோம். ஒரே ஒரு துளசி பகவானுடைய பாதத்தில் வச்சு விஷ்ணவே நம விஸ்வஸ்மை நம போறோம். எங்க மனசோட சேர்த்து அந்த மனசோட சமர்ப்பணம் பண்ணினா போறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனசு சமர்ப்பணம் பண்ணல. எவ்வளவு பெரிய விக்கிரகம், எவ்வளவு அழகா இருக்க, இது 300 வருஷமா இதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாளாவது உங்க மனசை கொடுக்கல, இப்படின்னா இருக்க. ஆகையால் என்ன சொல்ற? சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம் உமானாத பவதே சுகேனாவஸ்தாதும் ஜனய. சுகேனாவஸ்தாதும் ஆனந்தமா இருக்கலாம். இனிமேல இந்த மனசு அலையாது. பகவான்கிட்ட கொடுத்துட்டே உங்ககிட்ட மனசு இல்ல, மனசு தானே அலையிறதுக்கு காரணம். ஆகையால் சுகேனாவஸ்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. ஏன் இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளாம இருக்க? அகங்காரத்தை விட்டா மனுஷன் க்ஷேமமா இருப்பான். அகம் போச்சுன்னு மீதி இருக்கிறது பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மியில அகம் அகம்னு நம்ம வச்சுட்டு இங்கே நிக்கிறோம், அடுத்த பதமான பிரம்மத்துக்கு போகல. அந்த நான் யாருன்னு விசாரம் பண்ண தெரியல. நாம் பகவானை பத்தி என்னென்னமோ ஏதோ சுத்தின் இருக்கோம். ஆனா நான் யாருன்னு நின்னு பார்த்தேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பிரம்மமா ஆயிடுவேன். சோ அந்த அகங்காரத்தை போகும்படி பண்ணுங்க. அகம் மமேதி லௌகிகோயம் விவகாரா. ஆச்சாரியர்கள் அத்தியாச பாஷ்யத்தில் சொல்லும் பொழுதே முதல்ல இப்படித்தான் சொல்லிருக்காரு. அகமிதம் மமேதம், நான் இது, இந்த சரீரமே நான், இதெல்லாம் எனக்கு சேர்ந்தது அப்படின்னு வச்சுட்டு அகமிதம் மமேதம்னு உழந்துட்டு இருக்கோமே. இது அகத்தை விட்டுலையானால், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேலையானால், அதுக்கப்புறம் நீங்க சௌக்கியமா இருக்கலாமே. உங்களை திண்டாட வைக்கிற இந்த மனசப்பா. ஆகையால் இந்த மனச சமர்ப்பணம் பண்ணிட்டு சமர்ப்பியைக்கம் சேத சரசிஜமுமானாத பவதே சுகேனாவஸ்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. இங்க ஈஹான்னு போட்டிருக்க. இங்க ஏதோ சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கே சௌக்கியமா இருக்கேன்னு இல்ல, இங்கேயே சௌக்கியமா இருக்கலாம். எந்த ஜனங்கள்லாம் எங்கே அலைஞ்சுட்டு இருக்காளோ, திக்கு தெரியாத காட்டுல ஓடிட்டு இருக்காளோ, எவ்வளவு காசு இருந்தாலும் மனசு நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காளோ, அப்படிப்பட்டதான இந்த சரீரத்திலேயே இங்கே இருந்து கொண்டு நம்ம அவ்வளவு அழகான ஒரு சொரூபத்தை அடையலாமப்பா. ஆகையால் நம்ம என்ன பண்ணுவோம், பகவானுக்கு பூஜை பண்ணுவோம். எப்படி பூஜை பண்ணுவோம், அழகான புட்பத்தை எடுத்துட்டு நம்ம இதயத்தை கொண்டு வந்து நம்ம இதயத்தை பூஜை கொடுக்கறதாக நினைச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த ஒரு அர்ப்பணம் நீங்க பண்ணல என்ன போறோம், பகவான் வந்து கலர் கலரா புட்டம் வேணும் எனக்கு கேட்டாரோ, என்ன நைவேத்தியம் வேணும் கேட்டாரோ, கேட்கல எல்லாம் உங்க திருப்திக்காக நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு கேட்க, அவருக்கு அவர்ல எல்லாமே அவர்னா படைச்சார், அவர்னா தயார் பண்ணி கொடுத்தார். ஆகையால் அவருக்கு லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமினமா போருமே, அவருக்கு பஞ்ச பூஜை பண்ணினா போறோம். அவருக்கு உங்க மனசு தான் முக்கியம், மனசுல இருக்கிற எண்ணம் தான் முக்கியமே தவிர இவைகள்லாம் நீங்க பண்ண வேண்டியதில்லை. ஆகையால் பகவானுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கே, தத்சரசிஜம் மனசுங்கிற ஒரு தாமரைய அர்ப்பணம் பண்ணுங்க அப்படிங்கிற அழகா இந்த ஸ்லோகத்தொடர் கபீரே காதாரே விசதி விஜனே கோர விபினே விஷாலே தைலே சப்ரமதி குசுமார்த்தம் ஜடமதி சமர்த்திய ஏகம் தேதசரசிஜம் புமானாத பவதே சுகே நாவத்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. இந்த ஒரு சின்ன தத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, இதுதான் அவித்யான்னு பேரு. எது ரொம்ப முக்கியமோ அந்த தத்துவத்தை நமக்கு தெரிஞ்சுக்கல, அப்படிப்பட்டதான அவித்யில சென்றாடி இருக்க. கிமதி நமஹோ இல்ல இல்ல பிரம்மராமன் மேல ஸ்லோகத்துல சொல்ல போற, நரத்வம் தேவத்வம் நக வன மிருகத்வம் மதகதா பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வாதி ஜனனம் சதா த்வத்பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தம் தே ஹ்ருதயமிஹ கிம் தே நவபுஷா. நரத்வம் தேவத்வம் நக வன மிருகத்வம் மதகதா. போன ஸ்லோகத்துல பகவானுக்கு நம் மனசு சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான ஒரு பக்தியை பத்தி பேசினோம். இந்த பக்தி இருந்தால் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப மனுஷியனுடைய பிரிவு ரொம்ப வசத்தின்னு முன்னாலேயே பார்த்திருக்கோம், ஜந்தூ நாம் நரஜன்ம துர்லபம். சரி, மனுஷியனா இருந்தா தான் பகவான பூஜை பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. காலஹஸ்தியில ஒரு யானை பூஜை பண்ணிருக்கு, அதே போலயே ஒரு சிலந்தி பூச்சி பூஜை பண்ணிருக்கு, அதுக்கு பக்தி. ஆனா யானை பூஜை பண்ணணும் எல்லா யானையும் பூஜை பண்ணிருக்கான்னு கேட்கப்பட்டார். மனுஷியால எல்லா மனுஷியாலும் பண்ணிட்டு இருக்கோமா, மனுஷ பேரே ரொம்ப வசதி தான். எத்தனை பேர் நல்ல வழியில இருந்துட்டு இருக்கா, மற்றவர்கள்லாம் என்ன வழியில இருக்காளோ அதுதான் நல்ல வழின்னு அவாழ்டேன்னு நினைப்பேன். யாரும் நான் கெட்ட வழியில இருக்கேன்னு நினைக்கல, அவனவன் எதுல இருக்கானோ நான் நல்லவன் தான் அவனவனும் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும், சாஸ்திரம் சொன்ன வழியில போனது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் இருக்க, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியகாரிய வியவஸ்தௌ, எது நடக்கணும் எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு சொல்றது எதுனால, சாஸ்திரத்தினால தெரியணும் நமக்கு. அப்படிப்பட்டதான சாஸ்திரமே தெரியாமல் சில பேர் இப்போ பண்ற, அவ பண்றவாளுக்கு அவளுக்கு புண்ணியம் உண்டா இல்லையான்னு கேட்கிறான். பகவத்கீதையில 17 ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்துல இருக்கா, ஏ சாஸ்திர விதிமுத்ருஜ வர்த்ததே காமகாரதா, அவன் சாஸ்திரத்தினுடைய வழியை விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஆனா பெரியோர்கள் போன வழியிலேயே போயிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி சுவாமி சத்வமாகோ ரஜஸ்தமஹா, சத்வமா ரஜசா தமசா எப்படி அவன் போறான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப இந்த மனுஷியனுக்கு ஒரு ஸ்ரத்தன்னு ஒண்ணு இருக்கு, யோயத் ஸ்ரத்த சயேவச, சாத்விகமான ஸ்ரத்தையோட பெரியோர்கள் போன வழியில பண்ணினா அவனுக்கு அவனுக்கும் பலம் உண்டு. தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா. ஆகையால் எல்லோரும் சாஸ்திரத்தை வாசிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. சாஸ்திராதிகள் வாசிக்காத போனாலும் பெரியோர்கள் பண்றதான வழியிலே நம்ம போயிட்டு இருந்து ஸ்ரத்தையோட சாத்விக ஸ்ரத்தையோட நம்ம பண்ணினா அவனே க்ஷேமத்தடையலாம்னு சொல்லியிருக்க. ஆனா ஜனங்கள் ரொம்ப பேர் சாத்விக ஸ்ரத்தையே இல்ல, ராஜச ஸ்ரத்த தாமச ஸ்ரத்த அப்படி இருந்து ஸ்ரத்தையே இல்லாம இருக்க, அப்படி எல்லாம் விஸ்தாரமா இருக்க. ஆனா பிராணிகள்ல சில பிராணிகளுக்கு ஸ்ரத்தை இருக்கமையானால் பக்தி இருக்கமையானால் அவாளும் க்ஷேமத்தை அடையலாம். பகவான கண்ணுக்கு முன்னால மனுஷியால் மட்டும் இல்ல, எல்லோரும் ஒரே மாதிரி தான். மனுஷியாள்லயும் எல்லோரும் தான். நாலு வேதங்கள் வாசிச்சவாரும் ஆறு சாஸ்திரங்கள் வாசிச்சவாலும் ஒண்ணுமே தெரியாதவாளும் பகவான் கண்ணல ஒண்ணுதான். எனக்கு ரொம்ப மேல போயிட்டேன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான். இங்க இருந்து மலை மேல பார்க்கலையானால் பனமரமும் புல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பனமரம் அவ்வளவு பேரு சேர்ந்தாரு, அதுவும் சின்னதா தான் காணப்படுறது. என்ன சுவாமி அவ்வளவு ஹைட்ல இருக்க? அதே மாதிரி தான் பகவானுடைய கண்ணில எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு பாபம் பண்ணி இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில தொட்டதெல்லாம் சாதாரணமான பிராணிகளுக்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான பாக்கியமே நமக்கு வரல, இவ்வளவு கெடுதல் நான் பண்ணிருக்கேன், என்ன பகவான் ஆட்கொள்வாரா, இப்படி ஒரு டவுட் வருது. இல்ல சாதாரண லோகத்துல எல்லோருக்கும் கிடைக்கிறது சுலபமா கிடைக்கக்கூடதான், என் வாழ்க்கையில கிடைக்கலையே, இவ்வளவு நான் பாபம் பண்ணிருக்கேனே, என்ன பகவான் ஆட்கொள்வாரா அப்படின்னு சந்தேகம் வரலாம். பகவான் சொல்றார் கவலைப்படாத நான் இருக்கேன். அபிச்சே சுதுராஜார பஜதே மாம் அனன்ய பாக், எவ்வளவு கெட்ட காரியங்கள் பண்ணியிருந்த போதிலும் இந்த ஜென்மாவில் பல பிறவைகள்ல மாத்தி மாத்தி பண்ணியிருந்த போதிலும் நீ இன்னைக்கு திருந்து நீ உன்னை எனக்கு சமர்ப்பணம் பண்ணினேயானால் சாதுரே வசமந்தவ்ய சம்யக் வியவசிதோஹிதஹ, நீ நல்லவன்னு நான் எடுத்துக்கிறேன்பா. என்ன நல்லதான ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டேன். ஆயால் பகவான் கண்ணுக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுதான். அவர் ரொம்ப படிச்சிருக்கார் சார், இருக்கட்டுமே, படிச்சிருந்து நான் கர்வத்தோட இருந்தேன்னு என்ன லாபம்? படிச்சிருக்கார் இல்லேன்னு சொல்லல, அகங்காரம் விடலையே, எல்லாரும் விட நான் படிச்சிருக்கேன் போச்சு. பணம் நிறைய இருக்க நிறைய சமர்ப்பணம் பண்றார் பகவானுக்கு, அது பண்றார் இது பண்றார், ஆனா நான் பண்றேன்னு இருக்காரே. ஏழுமலையானுக்கு 1 கோடி ரூபாயில ஷால் வாங்கி கொடுத்தார், கீழே டொனேட்டட் பைன்னு போட்டிருக்காரு, தெரியாது அவருக்கு, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, பகவானுக்கு தெரியுமா தெரியாத? பகவானுக்கு அதுவும் தெரியும், அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியும். அப்ப விவகாரம் என்ன? அகங்காரம் போச்சோ, அது என்ன போகணும்? பக்தினா இந்த அகங்காரம் போறதுக்குத்தானே பக்தி. அப்ப விவகாரம் என்ன? மனிதனாகத்தான் பறக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, அந்தனராகத்தான் பறக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஒரு அரக்கிக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் பூதனா மோட்சம், ஒரு யானைக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் கஜேந்திர மோட்சம். யோஜனை பண்ணி பாருங்க, சிசுபாலாதிகளுக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் பகவான், அவருடைய கருணையை பார்க்கணும். நீங்க தன்னை கொல்லணுங்கிறதுக்காக நித்தியமாக இருக்கக்கூடியதான என்னை ஏமாத்தி கொல்லணும்னு வந்ததான பூத்தனைய மோட்சத்தை கொடுத்தார். திருப்பி நீ வராத, வந்த ப்ராப்ளம் என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல? இல்லப்பா, என்கிட்ட வந்து பக்தியா நாலு பேர் நடத்துல பக்தியா என்ன தொடரணும்னு பார்த்தேன், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் பகவான ஸ்மரணம் பண்ணினா போறோம். ஆகையால் இந்த பகவான் இடத்துல நம்ம மனசை செலுத்துறதுங்கிற ஒரு பக்தி இருக்கு பார்த்தல, அந்த பக்தி போறோம். அதுக்காக மனிதனாகத்தான் இருக்கணும், நான் ஆணாகத்தான் இருக்கணும், வேதங்களை வாச்சவனாகத்தான் இருக்கணும், ஆச்சாரத்தோடு இவைகள்லாம் இருந்தா வசதி, இல்லேன்னு சொல்லல, இது இருக்கிற இருந்தா வசதி, ஆனா இவைகள் இல்லாததுனால மோட்சம் இல்லைன்னு நினைக்காது. பகவானுடைய பக்தி இருந்தால் மற்றவைகள் இல்லாத போனாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்டதான பிறவி இருந்தாலும் பரவாயில்லை. நான் வெளுப்பா இருக்கேன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன், நீளமா இருக்கேன், குட்டையா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், இது ஒண்ணுமே பார்க்கல. அதே போல நான் மனிதனா இருக்கேன், மாடா இருக்கேன், கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் பகவானுக்கு பக்தி செலுத்தினா போரும். அதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்ற, நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் நரத்வம், மனிதனுடைய பிறவி இல்ல தேவத்வம், தேவனாக பறக்கக்கூடியதான பிறவி, நகவன மிருகத்வம் மலையிலேயோ காடுகள்லயோ ஏதோ ஒரு மிருகமாக பிறவி, மசகதா கொசுவா இருந்தாலும் சரி, பசுத்வம் பசுவா இருந்தாலும் சரி, கீட்டத்வம் ஒரு புழுவா இருந்தாலும் சரி, பவது விஹகத்வம் அபி ஜனனம் விஹகத்வம் அபி ஒரு பட்சியா இருந்தாலும் சரி, சதா த்வத்பாதாப்ஜஸ்மரண பரமானந்தலஹரி, சதா எப்பொழுதும் த்வத்பாதாப்ஜஸ்மரணம், இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. பகவானுடைய பாதங்களை பாதத்தாமரையே நினைத்துக் கொண்டிருந்தால் போறோம். எப்படி அது ரொம்ப முக்கியம், எப்படி நான் பிறந்திருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படிங்கறது இல்லையா. எந்த பிறவி இருந்தாலும் அந்த பிறவிலே பகவானுடைய பாதங்களை நினைக்கக்கூடியதான நிலை இருக்குமையானால் சதா த்வத்பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசத்தம். பகவானுடைய ஸ்மரணம் இருக்கே, ஸ்மரணே சுகம். நாம வேற ஏதோ ஸ்மரணம் பண்ணிருக்கோம், அதனாலதான் துன்பம். ஒரு மனுஷனுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுங்களேன், யாராவது உங்களை அனாவசியமா ஒரு வார்த்தை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ராத்திரி படுத்துட்டு அதே ஞாபகம் வருது, என்ன போய் வச்சான் பாத்தேன், நான் என்ன பண்ணினேன், ஒரு தப்பும் பண்ணலையே, அதையே என்ன போய் இப்படி நினைச்சானே, சாஸ்திரிகளுக்கு கர்வம்னு சொல்லிட்டா ஒரு அம்மா இருக்கப்படாதா, அந்த அம்மாவுக்கு வாய் இருக்க சொல்லிட்டா என்ன போச்சு, ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, அதெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி பேசினா தானே பேசுவோம், அவருக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தின்னா நம்மளோட பேசுவார அப்படின்னு. இது என்ன ஆறது இப்படி எல்லாம் ஒரு வாரம் என்ன போய் வச்சாளே, என்ன போய் வச்சா போயிட்டுமே, அந்த மாதிரி வாய் இருக்க வச்சா அப்படி நினைச்சு மனசு இருக்க நினைச்சா, அந்த ஒரு தோற்றம் நமக்கு வரணும். அனாவசியமான விஷயங்கள்ல மனசை செலுத்தாமல் பகவத் ஸ்மரணமே நமக்கு, இதுதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. எதுக்காக உபனிஷத்தை வாசிங்கோங்கிறது, எதுக்காக சூத்திர பாஷையும் வாசிங்கோங்கிறது, சூத்திர பாஷையும் வாசிச்சவாளுக்கு என்ன ஆகுனர், மறுபடியும் மறுபடியும் அதே ஞாபகம் வருது, என்னடா அது என்ன சொன்னார், அந்த வருஷத்துக்கு என்ன சொன்னார், இது என்ன சொன்னார், இதுக்கு என்ன சமாதானம், அப்பப்ப மனசுல அது குத்துட்டு இருக்கு. அது அடுத்த நாள் கிளாஸ் இதுக்கு பதில் சொல்வாரா சொல்ல மாட்டாரா, சொல்லாம போயிடுவாரா, போனா போட்டுமே அடுத்த கேட்டுக்கலாம் என்னடா. இப்படி மேலும் மேலும் அந்த லாஜிக் உங்க மனசுலயே இருந்துட்டு உங்க மனசை வேற எங்கேயும் போகாம படுறது, அவ்வளவுதான் சாஸ்திரம் நமக்கு என்ன பண்றது, மனசை இங்க அலையாம ஒரு இடத்துல நிக்கும்படி பண்றது. அந்த ஒரு இடத்துல பகவானுடைய பாதம் இருக்கணும். பகவான் நீங்க எதை நினைக்கிறீங்களோ இங்கேயும் அங்கேயும் போக மனசை இங்க நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல பகவத் பாதம் இருக்கணும். ஏன்னா ஆனந்தமாக உங்களுக்கு பக்தி தானா ஏற்படும், சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் அப்படித்தான். ஆகையால் விவகாரம் என்ன, எந்த பிரிவையாவது இருக்கலாம், நகவன மிருகத்வம் மசகதா பசுத்வம் கீட்டத்வம். ஒரு பசுவா இருந்தா நந்தீஸ்வரர் பகவானுக்கு வாகனமா இருக்க, ஒரு புழுவா இருக்கார் பகவானுக்கு விஹகத்வம் அபிஜனனம். கருத்மான் பட்சி, அவர் ஆனந்தமாக பகவான் இடத்துலயே இருக்காரோ இல்லையோ, எப்பொழுதும் ரெடியா இருந்துட்டு இருக்கார். இந்த பகவான் எல்லாம் என்ன ஆச்சு, எப்ப கிளம்புவார் ஒன்னும் தெரியாது. சில பேர் அப்படி, சில பேர் காலமே கிளம்புவோம் சொல்வார், ரெகுலரா கிளம்புறதுக்கு மத்தியானம் 2 மணி ஆகும், காலமே 10 மணிக்கே ரெடியா இருப்பார், அவன் காத்துட்டே இருக்கணும். சில பேர் அப்படி எல்லாம் கிடையாது, என்ன டக்குன்னு சொல்லாம கிளம்பிடுவார், இவங்க கேர்லெஸ்ஸா இருந்தா போச்சுன்னு. மகாவிஷ்ணு அப்படித்தான், அவர் பாட்டுக்கு படுத்துட்டே இருப்பார், கிளம்புறதுன்னு டக்குன்னு கிளம்பிடுவார், 1 செகண்ட் அவர் வேகமா வரணும். கஜேந்திரனை காப்பாத்தணும்னு கிளம்பிட்டார், இவர் கார் ஸ்டார்ட் பண்ணல எழுந்துக்கிறது இல்ல, அதுக்குள்ள அவர் ஓடி போயிட்டார். விவகாரங்கள அவர் ஓடுறார், பின்னால மகாலட்சுமி தாயார் ஓடுறா, ஜனங்கள்லாம் ஓடுறா, இவர் பின்னால கிளம்பி வர்றாரு. கருத்மான் என்னடா என்ன இவரை பிடிக்க முடியலங்கிற, ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு வேகமா போனது இல்லையா பகவான். சோ அவருடைய வேகத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் போயிட்டு இருக்கார், பின்னால கருத்மானாலேயே பிடிக்க முடியலன்னு பாருங்க, வாய்வேகம் மனோவேகமா அப்படி. ஆனா அவர் எப்படி பண்ற, எப்பொழுதும் ரெடியா இருக்காரு, எப்ப வரணுமோ, எப்ப எப்ப பகவான் கூப்பிடுவாரோ அப்படின்னு. அதான் பக்தி. இந்த பக்தின்னு எப்பொழுதும் நம்மளுடைய தேவை பகவானுக்கு இருக்குமோ நினைச்சு காத்துட்டு இருக்காளே, அதான் வாகனத்துக்கு இருக்கிற பக்தி. அதே மாதிரியே நம்ம மனசு இருக்கணும், எப்பவுமே பகவான் இடத்துல இருக்கணும். அதான் சொல்றார், சதா த்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி. இந்த புத்தகத்தையே சிவானந்த லஹரின்னு பேர் வச்சிருக்கேன், இங்கதான் ஆனந்த லஹரின்னு ஒண்ணு வருது இந்த பதம். அதனால சிவானந்தம், ஆத்மானந்தம், சொப்பிரகாசமான ஒரு ஆத்மானந்தம், சொப்பிரகாசமான ஆத்மாவுக்கு சிவன்னு பேரு, ஆகையால் பரமானந்த லஹரின்னு இருக்கிறதுனால சிவானந்த லஹரின்னு பேர் வச்சது, ஆனந்த லஹரி ஆனந்த பேருக்கு. அதனால ஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தம். அல்ல இங்கே அங்கே சொல்லிக் கொண்டு சுத்தி கொண்டிருக்க கூடியதான மனுஷனுக்கு ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் அப்படி பரமானந்தத்திலேயே இருந்து மூழ்கி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமேயானால் கிம்தே நவபுஷா, இந்த சரீரம் எப்படியாவது இருக்கட்டுமே, சரீரம் எதுக்கு சேர்ந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப அபிமானம் இங்க சரீரத்துல. தினந்தோறும் பாருங்க நம்ம எது சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப மத்ராஸ்ல இருக்கிற ஆளுக்கு தெரியல, கிராமாந்தரத்துல போனேன்னா ஒரு சனிக்கிழமை ஆச்சுன்னா புருஷாள்ல தலையில இருந்து கால வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சு, ஒரு மணி நேரம் ஊறி, அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தீக்காய போட்டு அதை தொடுத்து கிளீனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வெயிலே அலையப்படாது, அப்படியே ஈஸ்டர்லயே உட்கார்ந்துட்டு அன்னைக்கு எக்கச்சக்கமெல்லாம் சாப்பிடப்படாது, வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டு அப்படி ஆனந்தமா இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும். அது சனிக்கிழமை அன்னைக்கே வந்ததுன்னா என்னன்னா அது பெரிய காரியக்கிரமம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்நானம் பண்ணி ஆகணும். அப்படி அதே போல ஸ்திரீகளா இருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த தலையெல்லாம் தொட்டிட்டு அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு விவகாரம் முழுக்க. ஏன் இந்த சரீரத்துல ஒரு அபிமானம், சௌக்கியமா இருக்கணும், அது நல்லதான், சரீரத்துக்கு நல்லது. ஆனா அந்த சரீரத்துக்கு நல்லது மட்டும்ங்கிறது இல்லாமல் நம்ம சரீரத்துல அதுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்குன்னு பாக்கணும். அதுக்கப்புறம் தலையில இருந்து கால் வரைக்கும் நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கிறது, அந்த நகங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது, பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ லோகத்தை என்ன விவகாரம். இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கிறது மட்டுமில்ல சரீரம் அழகா இருக்கா போல காணப்படணும் நாலு பேருக்கு. அப்படி இந்த சரீரத்துல இவ்வளவு வச்சுட்டு இருக்கல, அந்த சரீரம் எப்படி போனாலும் இத சௌக்கியமா வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த சரீரத்துக்கே சம்ஸ்கிருதத்துல பல பேர் வச்சிருக்காங்க, 30 வயசு வரைக்கும் தேகம்னு சொல்லணும். ஏன்னா திக உபச்சயங்கிற தாது, அது என்ன நாளுக்கு நாள் வளருகிறதுங்கிறதுனால தேகம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 30 வயசு ஆயிடுச்சுன்னா சரீரம்னு சொல்லணும். ஏன் சுவாமினர் சீரியதே இது சரீரம், நீங்க என்னத்தான் பத்திரமா வச்சுங்கோ, மருந்தெல்லாம் கொடுத்து டானிக் எல்லாம் சாப்பிட்டு, இந்த டானிக் எல்லாம் இவ்வளவு சொல்லணும், இப்ப நம்ம எல்லாம் டானிக் எல்லாம் விட்டு போச்சு, மருந்து சாப்பிடறதுக்கே இடம் இல்ல, டானிக் வேற. பழைய நாள் என்ன வியாதி வராம இருக்கிறதுக்காக சொல்லுது ரசாயனம்னு பேர், சம்ஸ்கிருதத்துல ரசாயன சேவை உண்டு. மருந்து வியாதி வந்த பிறகு நீங்க கொடுக்கக்கூடியதான மருந்துக்கு ஔஷதம்னு பேர், அது சாப்பிடுறதுக்கு முன்னாலேயே வராம இருக்கிறதுக்காக நீங்க சாப்பிடுறது ரசாயனம். இப்படி மாதி பல ரசாயனம் அது இதுங்கிற அளவு இல்லையோ, அது என்ன உடம்புல தடுப்பு சக்தியை ஜாஸ்தி கொடுத்து எந்த வியாதியே கிட்ட விடாம பரக்கூடியதான செய்யக்கூடியதான ரசாயனாதிகள்லாம் உண்டு, உயர்ந்ததான ஒரு ரசாயனங்கள்லாம் உண்டு. ஆனா எதை பண்ணினாலும் ஞாபகம் வச்சுங்க, இந்த சரீரம் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான், அது அதனுடைய சுபாவம். அதுக்கு மேக்சிமம் வயசே 100 தான் கொடுத்திருக்கார் பகவான், சதாயு புருஷா ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதி திட்டதி, இந்த 100 வயசு அவ்வளவுதான். அது 100 வயசு வரைக்கும் இருக்குமா தள்ளுமா, சில பேர் 100 வயசு இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணினா ஏன் சார் தப்பிக்கிறேன், என்ன நமஸ்காரம் பண்ணினா ஏதோ சௌக்கியமா 100 வயசு இருங்கன்னு சொன்னா ஏன் இப்படி என் மேல உங்களை கோபம் சபிக்கிறேன், என்ன 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 இப்பவே என்னால எழுந்துக்க முடியல உட்கார முடியல, இவ்வளவு தீர்க்கமான வாய்ஸ் யாரு வாய்ஸ் யாருக்கு வேணும், வேண்டியது இல்லையே அப்படிங்கிற வேண்டியது இல்லையோ நான் கிளம்புன்னு சொல்லி பாருங்க, அடிக்கணும் இருந்தால் எல்லோருக்கும் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்க, ஆனா எப்படி இருக்கணும், ஆரோக திருடகாத்தமா இருக்கணும், உடம்புல வியாதி வைக்க இல்லாம இருக்கணும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும். இருக்கலாம் நீங்க எப்படி உங்க மனச பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின, ஆகையால் இந்த சரீரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கிம்தே நவபுஷா, சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நரத்வம் தேவத்வம், அந்த எடுத்துக்கிற வழி பாருங்க, நரத்வம் மனுஷன், என்ன இந்த மானிட பிறவியில எல்லா வசதிகளும் உண்டு, உங்களுக்கு வைராக்கியம் வரத்துக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்களும் உண்டு. என்ன என்னைக்குமே நம்ம சௌக்கியமா இல்லையே, ஒரு 10 நிமிஷம் சிரிச்சோம்னா பின்னால அழறதுக்கு 1 மணி நேரத்துக்கு விஷயம் இருக்கு. எதது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எது நன்னா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கறது. அழகான பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், 3 டோர் 5 டோர் வாங்கினேன், பக்கத்துல இருக்கிற பார்த்து இவ்வாத்துல இவ்வளவு பெருசு இருக்கே, காசு இருக்கு வாங்கினார், நீங்க சார் அதை பார்த்து வயது தரிசல், 4 பேர் பார்த்துட்டு அதை வயது தரிக்கிறான். அதே மாதிரியே ஒரு டிவி பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்கு அழகா, இவன் கண்ணு போட்டாலே அது ஆஃப் ஆயிடுறது. நம்ம எது வச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு சௌக்கியமா இருக்கு, ஆனா பக்கத்துல இருக்கிறவாளுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையோ. அது வேற மேஜிக் ஐ, நான் நடுவுல அதான் திருஷ்டிக்கு பேர் அது மேஜிக் ஐ. விவகாரம் முழுக்க இப்படி விவகாரம் வச்சுட்டு ஏதோ அவசப்பட்டு இருக்காளோ இல்லையோ, நாம் எது சௌக்கியம்னு நினைக்கிறோமோ அது இன்னொரு நாளைக்கு துன்பத்தை கொடுக்கறது. சோ மனுஷனுடைய மானிட பிறவியில வைராக்கியம் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதோட மட்டுமல்ல, இவன் தான் நித்திய கர்மா நைமித்திக கர்மாக்களை பண்ணி தன் வாழ்க்கை முறையை சரி பண்ணி கொள்ளலாம். ஏதோ ஜென்மாந்தரத்துல பாபம் பண்ணினேனே அதனால துன்பம் வர்றதே, அதுக்கு கவலைப்படாதுங்க, இன்னைக்கு நல்லது பண்ண தொடங்குங்க. தொடங்கிட்டே இருந்தாலும் அந்த பாபங்களுடைய பலமெல்லாம் போகும், துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறதுனால போயிடும். அதோட மட்டுமல்ல நீங்க க்ஷேமமா இருக்கலாம். சோ விவகாரம் என்ன, மனிதனா பிறந்தானையானால் அவன் வைராக்கியத்தையும் அடையலாம், பகவானையும் சீக்கிரமாகவே இந்த பிறவியில அடையலாம். தேவனா பிறந்தா என்ன அடுத்தது, இதுல அவனும் முன்னுக்கு வரலாம், கர்மா பண்ண முடியாது, உபாசனை பண்ணலாம். தேவதைகளா இருக்கிறவா உபாசனை பண்ணலாம், தேவதைகளா இருக்கிறவா வேதாந்தங்களை வாசிக்கலாம், ஆனால் கர்மாவை பண்ண முடியாது. கர்மாவை பண்ண முடியாது மட்டும் இல்லாமல் வைராக்கியமே கிடையாது அவளுக்கு. சொர்க்கலோகத்துல போகங்கள் தான் இருக்கே தவிர துன்பமே இல்லை. ஒரு துன்பமும் இல்லாம ஆனந்தமா இருக்கிறவளுக்கு எங்கிருந்து பக்தி வரும், வரது ரொம்ப கஷ்டம். எப்ப பக்தி வரும், என்னைக்காவது நம்மள அனுப்பிச்சிருவாளோ, உன் புண்ணியம் எல்லாம் ஆயிடுத்து போயிட்டு வா அனுப்பிச்சிருவாளோ அப்படிங்கறத நினைச்சால் பக்தி வரும். அன்னைக்கு பாத்துக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பக்தி வர்றதுக்கு சான்ஸ், வைராக்கியம் வர்றதுக்கு சான்ஸ். அதனால நரத்வம் தேவத்வம் அடுத்தது, அதுக்கப்புறம் நகவன மிருகத்வம். ஒரு மலையிலயோ அல்லது ஒரு காட்டிலயோ ஒரு மரமாக ஒரு மிருகமாக பிறந்தோமே ஆனால் அதுக்கு வைராக்கியம் உண்டு. மிருகமா இருக்கிறவாளுக்கு வைராக்கியம் வந்துடும், ஏன்னா வேடன் எப்ப வருவோம்னு வாழ்க்கையே பயம். மனுஷன் சௌக்கியமா இருக்கான், ஆனா பிராணிகள் எல்லாருக்குமே மனுஷன் எப்ப கொல்லுவானோன்னு ஒரு பயம். எப்ப மிருகங்களிலேயே ஒரு சிம்மமோ ஒரு புலியோ வந்து நம்ம கொண்டுடலாம், ஆத்துல சின்ன சின்ன பூச்சி இருக்கு, அது அந்த பலியை கண்டு எவ்வளவு பயப்படுற தெரியுமோ, அது டக்குன்னு வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அந்த விவகாரம் எவ்வளவு சிரமம் அதுக்க, வெளியில போனோமே ஆனால் நம்ம உயிரோட வருவோம்ங்கிற எண்ணம் இருக்காதுக்க இல்ல. அதே போலயே காட்டில் இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் அதுக்கு ஒரு பயம் இருக்கு, அதனால வைராக்கியம் இருக்கு. தேவதைகளுக்கு வைராக்கியம் இல்ல, சுகம் உண்டு, இவாளுக்கு சுகம் கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் வைராக்கியம் அதிகம். அதனால வைராக்கியம் இருக்கிறதுனால ஜன்மாந்தர சம்ஸ்காரத்தினால பக்தி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் இது ஒண்ணுமே இல்லாமல், இதுவும் அதுவும் இல்லாம வாழ்க்கை மட்டும்தான் தெரியும் சார் அப்படி இருக்கிறது. மாஷா காத்தா பொசுவா இருக்கிறதுல பசுத்வம் கீட்டத்வம் பவதி. இந்த பசுத்வம் கீட்டத்வம் இதெல்லாம் என்னன்ன, தனக்காக பிரயோஜனம் இல்லாத போனாலும் இன்னொன்னால முன்னுக்கு வரலாம். உங்க ஆத்துல பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடு பாலை கொடுக்கறது, அந்த பாலை நீங்க கொண்டு வந்து பரமேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, உங்க ஆத்துல மல்லிக்கொடி இருக்கு, அந்த அண்ணன் பூத்தது, அதுல சில புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு, இப்ப என்னாச்சுன்னு அந்த மல்லி குடிக்கும் புண்ணியம் உண்டு. அந்த பசுமாடு பாலை கொடுத்ததோ இல்லையோ, அந்த பாலை கொண்டு வந்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினேல, அப்ப என்னாச்சு, அந்த பால் உபயோகப்பட்டதுனால பசுமாடுக்கும் புண்ணியம், பில்லு முளைச்சது, அந்த பில்லை எடுத்து நீங்க கணபதி ஹோமம் பண்ணே, அப்ப என்னாச்சு, அந்த பில்லுக்கும் புண்ணியம் உண்டு. அது ஒரு பக்தி இல்லையேன்னு சொல்லலாம் நீங்க, அது மனுஷிய வழியாகாது. அதனால அதெல்லாம் ஹீன ஜென்மான்னு சொல்றது காரணம் என்ன, தான் எவ்வளவு முயற்சி பண்ணின போதிலும் தானாகவே பண்ண முடியாது, இன்னொருத்தருடைய தயவுனால முன்னுக்கு வர வேண்டியது, அதனால அது ஹீன ஜென்மா. அதனால பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வம் அபிஜனனம், ஒரு பட்சியா இருந்தாலும் சதா த்வத்பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தம் மே ஹிருதயம். உங்களுடைய பாத பத்மங்களை எப்பொழுதும் நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் எனக்கு இருக்குமையானால் சேத் ஹிருதயம் விஹாராசக்தம் சேத், இப்படி என்னுடைய மனசு இருக்குமேயானால், அது என்ன சேத்துன்னு போட்டுருக்கள், அதான் கஷ்டம்னு டர்னிங் பாயிண்ட், அது என் மனசு உங்களுடைய பாதங்கள் ஏ நிற்குமையானால் இது எப்படி இருந்தா பரவாயில்ல. ஆகையால் நம்ம எனக்கு சரீரம் இப்படி இருக்க, என்னால உட்கார முடியலையே. சில பேர் இது கவலை, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியல சார், அப்ப படுத்துக்கணும். இங்க தியானம் பண்றதுக்கு உட்காரம் பகவான் நினைக்கிறதுக்கு படுத்துன்னு நினைக்க முடியாதோ? இவருக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, பகவான் கிட்ட வந்த மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. டிவிய பாக்குறப்ப படுத்துட்டு பாக்கிறோம், சாப்பிடுறப்ப படுத்துன்னு சாப்பிடுறோம், படுத்துன்னு சாப்பிடப்படாது. அதெல்லாம் டவுட்டே கிடையாது, யாரையும் கேட்கவே வேண்டியதில்லை. ஆனா ஏதோ ஒரு ராமநாமாவ சொல்லுடன்னா, நான் உட்கார்ந்து சொல்லலாமா, நின்று சொல்லலாமா, எல்லாம் சொல்லிட்டு அதை சொல்லாம இருக்கிறதுக்கு எத்தனை சாக்கு இருக்கோ அத்தனை பார்த்துக்க. ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, ஆச்சாரம் முக்கியம். இல்லைன்னு சொல்லல, மடியா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும். ஆனா பகவான் நாமாவ சொல்றதுக்கும் பகவான் நினைக்கிறதுக்கும் 24 மணி நேரம் நினைக்கலாம். பகவான் நினைச்சேன்னா நீங்க சுத்தம்ங்கிறது. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருத. அந்த நாமாவ சொன்ன மாத்திரத்தினாலேயே பரம மங்களம். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா. அதுக்காக நான் வேணும்னே மடியா இருக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. எந்த நிலையில இருந்தாலும் அந்த பகவான் தியானம் பண்ணினதுனாலே உங்களை நல்லதா பகவான் எடுத்துட்டு இருக்க. ஆகையால் இந்த அனாவசியமான கவலையே இருக்கப்படாது. பூஜை பண்றதுக்கு மடி வேணும், ஜபம் பண்றதுக்கு மடி வேணும், ஆனா தியானம் பண்றதுக்கோ பகவான நினைக்கிறதுக்கோ வேண்டியதில்லை. 24 மணி நேரம் பகவான் நினைச்சு. அதனாலதான் ஆச்சாரியர்கள் சொல்றார், விஹா பரமானந்த லஹரி விஹாராசக்தம் சேத் ஹிருதயம் இஹ கிம் தே நவபுஷா இஹ. இந்த ஜென்மாவிலேயே எந்த பிறவி இருந்தாலும் பரவாயில்ல, விவகாரம் ஒண்ணும் க்ஷேமமா ஆனந்தமாக நன்னிலையை அடையலாம் அப்படின்னு இந்த பகவத் பக்தி இருக்குமேயானால் பிறவியினுடைய ஒரு ஸ்வரூபம் வேண்டியதில்லை, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இருந்தா தேவலையா, கல்யாணம் பண்ணிட்டா தேவலையா, இது ஒண்ணு இல்ல. எல்லாத்த விட சன்னியாசாஸ்திரம் தான் ரொம்ப வசதி சார். நான் பிறக்கிறப்பவே சன்னியாசியா பிறந்துறேன், நான் வேண்டாம் நான் சொன்னேன். சில பேருக்கு இப்படி ஒரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, மனுஷியனுடைய பிறவி எப்படியோ அதே விதமாக ஆசிரமமும் இந்த ஆசிரமமா தான் இருக்கணும். எல்லாத்தையும் நன்மையும் உண்டு, கெடுதலும் உண்டு. ஆகையா பகவானுடைய உங்க மனசுல பகவானுடைய ஒரு நாமா இருக்கணும், அவரை தியானம் பண்ணுங்க. எந்த விரைவா இருந்தாலும் எந்த ஆசிரமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பாதகம் இல்லை, மோட்சத்தை அடையறதுக்கும் பாதகம் இல்லை அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழியாக நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான பல சந்தேகங்கள் இந்த கிரந்தத்திலிருந்து தீர்மானமா போறது. இதனுடைய மேல் பாகம் அடுத்த சனி